அடுத்து நம்ம என்ன செய்யணும் சொன்னால்,
நேரான வழி எங்கிருந்து கிடைக்கும்? அல்லாஹு ரபில் ஆலமிடம் இருந்து மட்டும்தான் நேர்வழி கிடைக்க முடியும். ஒரு மனிதனை இந்த நேர்வழியை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு உரிமை, ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் யார் மூலமாக தான் நிகழும்? அல்லாஹு ரபுல் ஆலமீன் மூலமாக மட்டும்தான் முடியுமே அல்லாமல் வேற யாரும் என்ன செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது. இன்க்ளூடிங் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் என்ன செய்ய முடியாது, நேர்வழியில் கொண்டு போய் ஒருத்தனை சேர்க்க முடியாது. இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருக்குறானிலே சொல்லி காட்டுகின்றான், அதாவது இந்த வசனத்தை ஞாபகம் வைக்கிறது ஈஸி, 10வது அத்தியாயத்தில் 100வது வசனம் ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி, ஈஸியா? அது என்னது, 30 இது 10 100. ஓகே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹு நாடினான் என்று சொன்னால், ஆமன என்று சொன்னால் ஈமான் கொள்வார்கள், ல ஆமன என்று சொன்னால் சத்தியமாக ஈமான் கொள்வார்கள். அல்லாவே சத்தியம் என்று சொல்ற மாதிரி அர்த்தம் அந்த இடத்துல சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற மன் ஃபில் அர்தி அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, பூமியில் உள்ளவர்கள் அப்படின்னா எல்லாரையும் குறிப்பிடுமா குறிப்பிடாத, குறிப்பிடும். அல்லாஹ் சொல்ற மன் ஃபில் அர்தி குல்லுஹும் அர்த்தம் சொல்றான், குல்லுஹும் என்ன அர்த்தம், எல்லாரும். ஜமியாண்டா என்ன அர்த்தம, எல்லாரும். அப்ப அல்லாஹ் இந்த இடத்த எப்படி சொல்ற பாருங்க, ல ஆமன அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிப்படுத்துறாத, மன் ஃபில் அர்தினா எல்லாரும், குல்லுஹும் எல்லோரும், ஜமியா மொத்தமாக. அப்ப இதை விட ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமா? அப்படி ஸ்ட்ராங்கா சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றா, அல்லாஹ் நாடினால் எல்லாரும் சும்மா சிம்பிளா ஈமான் கொண்டிருப்பார்கள், அனைவரும் கன்ஃபார்ம்டா உறுதியா சத்தியமா என்ன செய்வாங்க, ஈமான் கொண்டிருப்பார்கள். அப்ப அல்லாஹ் நாடினால் எல்லாரும் ஈமான் கொள்வது என்பது சிம்பிள் மேட்டர், ஒரு சிம்பிளான விஷயம். நீங்களும் நானும் தாவா செய்ய வேண்டிய அந்த மாதிரி எந்த அவசியமும் கிடையாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் எப்படி செட்டப் வச்சிருக்கிறான், இந்த மாதிரிப்பட்ட முறையில் மனிதனுடைய வாழ்வு இருக்கிறது. நேர்வழி, வழிகேடு, மனசாட்சி, மன உச்சை, இப்படிப்பட்ட பல பிரச்சனைக்கு மத்தியில் நீங்க நேரான வழியை வந்து அடைய வேண்டும் என்று ஒரு சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கிறான். ஆகவே தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த நேர்வழியை பற்றி உள்ள விஷயங்களை பேசிக்கொண்டு இருக்கிறோம். அடுத்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நல்ல பாருங்க இந்த வசனத்தை, ஒமா கான லி நஃப்ஸின் அன் துஃமின இல்லா பீதின் இல்லா, எந்த ஒரு ஆத்மாவும் அல்லாஹுடைய தனிப்பட்ட அனுமதி இல்லாமல் ஈமான் கொள்ள முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம தனியா உட்காந்து யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும், எனக்கு தனிப்பட்ட முறையில் வல்ல ரஹ்மான், வானம் பூமி அகிலங்கள் அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த ரஹ்மான், எனக்கு தனிப்பட்ட முறையில் நீ ஈமான் கொண்டுக்கோ அப்படின்னு எனக்கு அனுமதி கொடுத்துருக்கான், அதனால தான் நான் ஈமான் கொண்டேன். இப்படி உங்க ஒவ்வொருத்தருக்கும் அனுமதி கொடுத்துருக்கான், யோசிச்சு பாருங்க. இப்படி நம்ம என்னைக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கிறோமா, இல்ல. இதே சமயத்தில் இந்த அனுமதி பல பேருக்கு அல்லாஹ் கொடுக்கல, கரெக்டா இல்லையா? அப்ப இப்படி பல பேருக்கு அனுமதி கொடுக்காத மாதிரி எனக்கும் கொடுக்காம இருந்திருந்தா என் நிலைமை என்ன, எவ்வளவு பெரிய அழிவு? இப்படிப்பட்ட அனுமதி எனக்கு தராம இருந்திருந்தா ஒன்னும் பேச முடியாது, அழிவு நமக்கு. அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்கு, கொடுக்காம இருக்கிறான், நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துருக்கிறான். அது மட்டும் இல்லாம எனக்கு ஏன் தந்திருக்கிறான், எனக்கு தந்த காரணம் என்னவென்றால் எனக்கு இப்படிப்பட்ட தகுதிகள் இருக்கு, அப்படியே தான் பேச முடியும். நம்ம ஒன்னும் பேச முடியாது, நம்மளை விட இன்னும் ரொம்ப அருமையான மக்கள் வெளியே நிற்கிறாங்க. அப்ப நமக்கு எந்த தகுதியும் இல்லை, நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அல்லாஹ் ஏதோ அவனுடைய கருணை பார்வையில தந்துட்டான், தரலன்னு சொன்னா வழிகேடு, அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் இது என்ன, புரியணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் மட்டும் இப்படிப்பட்ட உன்னை தரலன்னா என்னுடைய நிலைமை என்ன, நானும் எத்தனையோ பேர் நரகத்துக்கு போகக்கூடிய அந்த கூட்டத்தில் ஒருத்தன் ஆயிருவேன். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மளை என்ன செஞ்சான், அவனுடைய தனிப்பட்ட கிருபையினால, நம்ம எதுவும் செய்யல, நீங்களும் எதுவும் செய்யல, நானும் எதுவும் செய்யல, எனக்கு நேர்வழி கிடைக்கணும் என்பதற்காக அவனா ஏதோ அவனுடைய கிருபையில நீ நேர்வழி பெற்றுக்கோ அப்படின்னு தந்திருக்கிறான். அப்படி தரலன்னா நம்ம நிலைமை என்ன? அப்ப இது எவ்வளவு வெயிட்டானது, எவ்வளவு ஆழமானது என்ற கருத்தை நம்ம என்ன செய்யணும், மனசுல டீப்பா பதிய வச்சுக்கணும். இப்படி பதிய வைக்கலங்கிற காரணத்தினால நமக்கு என்ன தெரியல, நேர்வழியுடைய வெயிட் தெரிய மாட்டேங்குது. இப்ப முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வெளியிலிருந்து வராங்கன்னு வைங்களேன், அவங்க இஸ்லாத்துக்கு வந்தா தாவால எப்படி இருப்பாங்க, அவங்க ரொம்ப சாங்க வேகமா இருப்பாங்க. ஏன் வேகமா இருக்கிறாங்க, அவங்க கிடைக்காத கிடைச்சிருக்கு. இன்னொன்னு என்னது, எங்க இருந்து வந்திருக்காங்க, இருட்டில இருந்து வெளிச்சத்து வந்திருக்காங்க, நரக விளிம்புல இருந்து சொர்க்கத்தை நோக்கி வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு எப்படி இருக்கு, தப்பிச்சு வந்துட்டு ஃபீலிங் இருக்கு. நமக்கு எப்படி இருக்கு, நம்ம முதலே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கு. அவுது பிள்ளை எவ்வளவு பெரிய இது பாருங்க. ஆனா அது உண்மை இல்லை, நம்மளும் என்ன செய்யணும், அல்லாவுடைய கிருபை இல்லைன்னு சொன்ன முஸ்லீம் ஃபேமிலியில பிறந்தவனும் வெளியே நிற்பான். இல்ல, அல்லாவுடைய தனிப்பட்ட கருணை இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. கடைசி வரைக்கும் நான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு மௌத் வரைக்கும் தந்து மறுமையில நம்மளை கொண்டு போய் நேரான பாதையில் சேர்க்கணும். மறுமையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், சொர்க்கத்தில் தீர்ப்பு வழங்கின பிறகு அந்த மக்கள் சொல்லுவார்களாம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஹதானா லிஹாதா, எங்களை இங்க வரைக்கும் கொண்டு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழி காட்டினான். ஒமா குன்னாலி நஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டலன்னு சொன்னா ஒரு காலமும் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் என்று கடைசியில் அந்த மக்கள் சொல்லுவார்கள். அப்படி சொல்லக்கூடிய பாக்கி தரம்பு நம்ம அனைவருக்கும் தரும். பாத்துருங்க, அப்ப எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்க, கொஞ்சம் தனியா யோசிச்சு பாருங்க. சின்ன ஒரு பிராக்ஷன் அல்லாஹ் இப்படி நோன்னு சொன்னா முடிஞ்சது, அல்லாஹ் இப்படி ஓகேன்னு சொன்னா நம்ம ஓகே. இதுதான் யதார்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த டீப்பை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல வந்து அந்த சஹாபாக்களை பார்த்து பேசும்போது என்ன சொல்லி காட்டுகின்றான், ஒதுக்குறு நியமத்தல்லாஹ் அழைக்கும் இது குந்தும் ஆதான் ஃபல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஸ்பஹத்தும் பிநியமதி ஹுமானா வக்குந்தும், நீங்கள் இருந்தீர்கள், எங்க இருந்தீங்க, வக்குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார், நீங்கள் அனைவரும் நரக நெருப்பின் படுகுளியின் விளிம்பில் இருந்தீர்கள். அவர் சொல்லி காட்டான், இவ்வளவு டீப்பான வார்த்தை பாருங்க, நீங்கள் அனைவரும் நரக நெருப்பின் நரக படுகுளியின் விளிம்பில் இருந்தீங்க அப்படின்னா அவர் தவறு எங்க விழுணும், அவ்வளவுதான். சன்கதக்கும் மின்ஹா அல்லாஹ் அது உங்களை காப்பாத்துறான். இந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் என்ன தெரியுமா அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒல்தக்கும் இன்கும் உம்மத்தின் எதுவுரை இலல் ஹைர், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும் அவர்கள் தாவா செய்யட்டும் என்ற வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனம். அப்ப எப்படி தாவாவுக்கும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு வெற்றி அடைஞ்சிட்டோம் ஒரு உணர்வுக்கும் தொடர்பு இருக்குன்னு பாருங்க. இப்ப இது ரொம்ப முக்கியம், அப்படி இல்லைன்னா நம்ம வேகமா என்ன செய்ய மாட்டோம், நம்மளுக்கே ஃபீலிங் கிடையாது, அப்ப நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த உணர்வோடு தாவா பணியில ஆழமான தாக்கத்தோடு நம்ம என்ன செய்ய மாட்டோம், செயல்பட மாட்டோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான், நீங்க போய் மக்கள்கிட்ட சொல்லுவீங்க, குளிர்ந்து துரு மாதா ஃபி சமாவாதி உள்ளார், ஏய் வானத்தை பாருங்கப்பா, பூமியை பாருங்க, இதையெல்லாம் பார்த்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சி விளங்குங்க என்று நீங்கள் பேசலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமா துகுனில் ஆயாத்து ஒன் நுதுரு, எந்த அத்தாட்சிகளும் எந்த அச்சமூட்டி எச்சரிக்கைகளும் எந்த பயனையும் தராது யாருக்கு, அன் கௌமில் ஆயுமீனோன், எந்த மக்கள் ஈமான் கொள்ள மாட்டார்களோ அல்லாஹ் யாருக்கு அந்த அனுமதி தரலையோ அவர்களுக்கு எந்த அணு அளவும் அது என்ன செய்யாது பயன் தர, நீங்க எவ்வளவு வேணா விளக்கம் சொல்லலாம். அப்ப ரப் அவனுடைய கையில இதை வச்சிருக்கிறா, இந்த அடிப்படை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம சில பேர் தாவா செய்வாங்க, வேகமா இருப்பாங்க, கொஞ்சம் காலம் கழிஞ்சு வந்து பார்க்கும் பொழுது என்ன பிரதர் இப்ப தாவா பண்ணல எப்படி போகுது, இல்ல பாய் இப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் விலகிட்டோம் அல்லது அவ்வளவு வேகமா போறதில்ல, ஏன் போறதில்ல, எத்தனை தடவை பாய் பாய் நம்ம சொல்றது, எவ்வளவு தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு தடவை சொல்றது மட்டும் தான் நம்ம டியூட்டி, கேட்க வைக்கிறது யாரு வேலை, அல்லாவுடைய உரிமை அது, நம்ம நம்ம துவா கேட்கலாம், நம்ம சொல்லலாம், சொன்னதோடு நம்ம பொறுப்பு முடிந்து விட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள் இன்னொரு விஷயத்தை பாருங்கள், நம்ம இப்போ கம்பெனியில் வேலை செய்கிறோன்னு வைங்க, கம்பெனியில் சேல்ஸ்லாம் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னால் சேல்ஸில் என்ன செய்வாங்க, வருஷத்துக்கு இன்சென்டிவ் எந்த அடிப்படையில் கொடுப்பாங்க, டார்கெட்டு கொடுப்பாங்க, இப்போ ஒரு மில்லியன் ரியாலுக்கு சேல் பண்ணணும்னு டார்கெட் கொடுத்தாச்சு கரெக்டா, அப்போ டார்கெட்டை மீட் பண்ணால் என்ன செய்வாங்க, இன்சென்டிவ் தருவாங்க, ஒரு மில்லியன் வேலை ஒரு 1.5 மில்லியன் ரியாலுக்கு விற்றா என்ன தருவாங்க, இன்சென்டிவ் தருவாங்க. இப்போ நம்ம பிரதர் வந்து 500,000 ஹாஃப் மில்லியனுக்கு தான் வித்துருக்கிறாரு, வித்துக்கிட்டு போய் முதலாளி இன்சென்டிவ் கேட்டா என்ன தருவார், அவர் தருவார் இன்சென்டிவ் தரமாட்டார். அப்போ இவர் சொல்றாரு, என்ன முதலாளி நீங்க எனக்கு இன்சென்டிவ் தரல, நீங்க நான் ஒரு கம்பெனி ஏறினா ரெண்டு கம்பெனி ஏறினா நூற்றுக்கணக்கான கம்பெனி ஏறி இறங்கியிருக்கேன், டெய்லி காலையில் போனால் நைட்டு லேட் நைட் வரைக்கும் வேலை தான், இவ்வளவு உழைச்சிருக்கிறேனே அதுக்கு ஏதாவது ஒரு மரியாதை கிடையாதா, எதுக்கு கூட்டி தங்க தரமாட்டீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவான், நீ இன்னும் ரொம்ப பேசினா என்ன செய்வேன், சேலரியை கட் பண்ணி விடுவேன் கரெக்டா இல்லையா. ஆனா அல்லாட்ட உள்ள பிசினஸ் எப்படி தெரியுமா, நீங்க எவ்வளவுக்கு கொட்டேஷன் கொடுத்தீங்களோ அவ்வளவுக்கு கூலி உங்களுக்கு, இப்படி பிசினஸ் யார்ட்டையும் பண்ண முடியுமா, நீங்க ஏதாவது முதலாளி வந்து எவ்வளவு மில்லியனுக்கு நீ கொட்டேஷன் கொடுத்தி அவ்வளவு இன்சென்டிவ்பா, அப்படின்னா நம்ம எல்லாம் பெரிய பணக்கான இருப்போம், முதலாளி ஏழையா இருப்போம், அது வேற விஷயம். ஆக இந்த உலகத்தில் எந்த முதலாளிட்டையும் அப்படி பிசினஸ் பண்ண முடியாது, எப்படி சேல்ஸ் நடந்தா தான் முதலாளி இன்சென்டிவ் தருவான், ஒரே ஒரு முதலாளிகிட்ட மட்டும் தான் இப்படி பிசினஸ் பண்ணலாம், எப்படி கொடுத்த கொட்டேஷனுக்கெல்லாம் கூலி வேணுமா, ரப்பிட்ட நீங்க பிசினஸ் பண்ணணும், அந்த பிசினஸ்ல எவ்வளவு கொட்டேஷன் கொடுத்தாலும் அவ்வளவுக்கும் கணக்கு உண்டு, அவ்வளவுக்கும் கூலி உண்டு, சேல்ஸ் நடந்தது இல்லைங்கிறது நம்ம பொறுப்பு கிடையாது, புரிஞ்சுதா உங்களுக்கு, மிக முக்கியமான விஷயம். அடுத்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழி காட்டியாக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ன கல தகுதி இலா சிராத்தில் முஸ்தகீம், நீங்கள் தான் மக்களை நேரான பாதையிலே வழிநடத்தக்கூடிய வழிகாட்டியாக இருக்கிறீர்கள். இப்போ தான் நம்ம பார்த்தோம் நேர்வழி யார் தான் தருவான்னு, அல்லாஹு ரப்பல் ஆலமீன். அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹு இதை அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஹிதாயத்தில் ரெண்டு பகுதி இருக்குது, ஒன்று ஹிதாயத்த தௌஃபீகி, இன்னொன்று ஹிதாயத்துல் இர்ஷாதி, அதாவது ஒரு நேர்வழியை நோக்கி வழிகாட்டுவது, இப்படி போனீங்கன்னு சொன்னா போய் சேரலாம் அப்படி வழிகாட்டுவது ஒன்று, அவனை அந்த இலக்கில் கொண்டு போய் சேர்க்கிறது ஒன்று, இலக்கில் யாரை போய் சேர்க்க முடியும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும் தான் செய்ய முடியும். அந்த இலக்கை நோக்கி இப்படி போனா போய் சேரலாம் என்று யார் வழிகாட்டுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கெல்லாம் போவாதீங்க இதெல்லாம் தவறான வழி, இந்த வழியில தான் நீங்க போகணும், இதான் சிராத்துல் முஸ்தகீம், இப்படி போனா இந்த இலக்கை அடையலாம் என்று வழிகாட்டக்கூடிய பொறுப்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரியது. இதுதான் இந்த ஹிதாயத்தை தான் ரசூலுல்லா செய்ய முடியும். கொண்டு போய் சேர்க்கிற வேலை யாரும் செய்ய முடியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் செய்ய முடியாது. நம்ம நம்ம குரான்லயே அதுக்கு அதாவது வரலாற்றுல அந்த உதாரணத்தை பார்க்கிறோம், திருக்குறான் வசனங்களையும் பார்க்கிறோம். அவங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவங்களை கூட என்ன செய்ய முடியல, எவ்வளவோ ஆசைப்பட்டும் நேர்வழியை தர முடியவில்லை. இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், நீங்க விரும்பியவங்களுக்கு நேர்வழி தர முடியாது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் நேர்வழி தருகிறான். வஹு ஆலம பில் முஹ்ததீன், யார் நேர்வழி பெறக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹு நன்றாக அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்ப இதுவரைக்கும் கிளியரா? அப்ப ரசூலுல்லாஹ் காட்டக்கூடிய வழிகாடு என்றால் என்ன, எந்த வழியை நோக்கி போக வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதல். அடுத்தொரு இன்னொரு முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் மனிதனை எதற்காக அல்லாஹ் படைச்சான், அல்லாஹுவை வணங்குவதற்காக படைத்தான். அப்ப நம்மளை படைச்ச நோக்கம் என்ன, இறைவனை வணங்க வேண்டும். அப்ப இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு எல்லா வகையிலும் ஒத்தாசையாக இருப்பதற்கு அதற்கு உறுதுணையாக பொருத்தமாக இருக்கக்கூடிய முறையிலே அல்லாஹ் மனிதனுக்கு உள்ளேயும் ஏற்பாடுகளை செய்திருக்கிறான், மனிதர்களுக்கு வெளியேயும் ஏற்பாடு செய்திருக்கிறான். உள்ள என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் மனசாட்சி ஃபித்ரா, அதை பத்தி நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இப்படி உள்ள ஏற்பாடு செய்த அதே ரப்பு வெளியில என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால், அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் வெளியில இரண்டு விதமான ஏற்பாடு இருக்கிறது. ஒன்று அறிவு சார்ந்த ஏற்பாடு, இன்னொன்று உள்ளம் சார்ந்த ஏற்பாடு என்று சொல்லலாம். இருந்தாலும் இந்த அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்ல அக்கல் ஒன் அக்கல் என்று சொல்வார்கள். அக்கல் என்று சொன்னால் நம்ம சிந்தனை ரீதியாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். நக்கல் என்று சொன்னால் நமக்கு அறிவிப்பு மூலமாக வரக்கூடிய செய்திகள். அறிவிப்பு மூலமாக வரக்கூடிய செய்தினா என்ன, குரானும் ஹதீஸும். குரானும் ஹதீஸும் நமக்கு அறிவிப்பு மூலமாக வந்த செய்தி. இன்னொன்று சிந்தனை மூலமாக நாம் புரிந்து கொள்வது, அது என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய படைப்புகளை பார்த்து ஒருவர் ஆராய்ச்சி செய்தால் ரப்பை புரிந்து கொள்ள முடியும். அப்ப ஹல்குல்லா அல்லாஹுடைய படைப்பு, இன்னொன்று அல்லாஹுடைய ஹிதாயத் நேர்வழி காட்டக்கூடிய சிஸ்டம், எது இறை தூதர் இறைவேதம், இந்த அடிப்படையில் உள்ள வழிகாட்டுதல். அப்ப ரெண்டு விஷயம் வெளியில் இருக்குது, ஒன்னு இறைவனுடைய வழிகாட்டுதல் எப்படி இறை தூதர் இறைவேதம் மூலமாக உள்ளது, இன்னொன்று அல்லாஹ்வுடைய படைப்பு. படைப்பை பற்றி சிந்தித்து பார்த்தாலும் ரப்பை புரிந்து கொள்ள முடியும். இறைவனுடைய வழிகாட்டுதல் ஆகிய முகமது நபியுடைய வாழ்க்கை, திருக்குறான், இதை படித்து பார்த்தாலும் நேர்வழி புரிந்து கொள்ள முடியும். ஏன் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், இங்க உள்ள இருக்கக்கூடிய ஃபித்ரா எங்கிருந்து உள்ள ஃபித்ரா, ரப்புடைய ஃபித்ரா, ரப்பின் புறத்திலிருந்து உள்ள ஃபித்ரா, கரெக்டா, ஃபித்ரத்துல்லா. இந்த ஃபித்ரத்துல்லா அல்லாஹ்வுடைய ஹல்குல்லாவை பார்த்தா என்ன செய்யும், அதுக்கு தெரியும் இது ரப்புடைய படைப்பு. ஏன் அதுக்கு தெரியுது, ஏன்னா இதுடைய சோர்ஸ் என்னது, அல்லாஹ். அதுடைய சோர்ஸ் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கைடன்ஸ், அல்லாஹ்விடமிருந்து வந்த நேர்வழி. இறை தூதர்கள் இறை வேதத்தை பார்த்தாலும் இந்த ஃபித்ரா என்ன செய்யும், ஈஸியா கனெக்ஷன் ஆகுது. ஏன் கனெக்ஷன் ஆகுது, இந்த ஃபித்ராவுக்கு அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை பார்த்தா என்ன செய்யும், தொடர்பு ஏற்பட்டு விடும். அதனாலதான் பல பேர் குரானை படிச்சவொடனே என்ன செய்யறாங்க, உடனே எனக்கு தெரியும் இறைவேதம் என்று புரிகிறது. ஏன் புரியுது, ஏன்னா அது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், அல்லாஹ்வுடைய ஃபித்ரா கனெக்ஷன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா கனெக்ஷன் ஆகும். இப்ப அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன், இந்த விஷயம் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவலம் எத்த ஃபக்கரு மாபி சாஹிபிஹிம் பி மின் ஜின்னா, அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அவர்களுடைய தோழராகிய முகமது நபி அவருக்கு எந்த புத்தி பேதளிப்பும் கிடையாது, எந்த பைத்தியமும் கிடையாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இன்ஹுவா இல்லா நதியு முபீன், தெளிவா நபியுடைய வாழ்க்கையை ஒருவன் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பேச்சு அவர் கொண்டு வந்த வேதம் இவைகளை எல்லாத்தையும் ஒருத்தன் படித்து பார்த்தால் என்ன புரிந்து கொள்வான், இவர் நிச்சயமாக பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர், இறை தூதர் என்பதை புரிந்து கொள்ள முடியும், ஈஸியா புரிந்து கொள்ளலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அவலம் யன்துரு ஃபி மலகூத்தி சமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய அல்லாவின் பேராட்சியை பார்க்க வேண்டாமா, அல்லது உமா ஹலக் அல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் படைத்த படைப்பிலிருந்து எதையாவது பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், அசா ஐ யக்குன கதுக்கு தரப அஜலுகும், அவர்கள் இறை தூதர் இறை வேதம் அந்த செட்டப்பை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய படைப்புகளை எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம், பார்த்தா என்ன செய்யலாம், உண்மையை புரிந்து கொள்ள முடியும், படைத்த ரப்பு ஒருவன் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு விஷயத்தை எச்சரிக்கை செய்யறான். என்னது, அல்லாஹ் சொல்லி காட்டீங்கன்னா அசா, கவனமா இருக்கணும், ஒருவேளை அவர்களது மரண நேரம் அவர்களை நெருங்கி விடலாம். மரண நெருங்குவதற்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டியிருக்குது, அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை பார்த்து நேர்வழியை நோக்கி வந்து விட வேண்டும், எப்போனாலும் மரணம் வரலாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்றான் பாருங்க, இதை தவிர வேறு எதை பார்த்து நீ ஈமான் கொள்ள போற என்று அல்லாஹ் கேட்கும். அப்ப ஈமான் கொள்ள எதை தான் பார்த்து ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய வேதம், தூதர், அல்லாஹ் கொடுத்த ஃபித்ரா, இதன் மூலமாக இவைகளை பார்த்தால் நேர்வழி பெற்றுக் கொள்ள முடியும். இதை பார்த்து நீ பெற்றுக்கொள்ளன்னு வச்சுக்கோ, நீ எதை பார்த்து நேர்வழி வர போற என்று ரப்பு கேட்கிறான். ஆனா கவனமாயிரு, எதுல கவனமா இருக்கணும், நீ எப்பனாலும் மூத்தா போயிருவ. அப்ப எப்படி இந்த வசனம் சொல்ற மாதிரி அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் மொத்தமா ஒரு முழு அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நேர்வழிக்குள்ள செட்டப் என்னன்னு இந்த ரெண்டு வசனத்தை சொல்லி காட்டுகிறானா இல்லையா? அப்ப அந்த தாக்கம் அந்த ஆழம் புரிகிறதா? இப்ப இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தாவா எப்படி செய்கிறோம் என்றால், எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நேர்வழியை நோக்கி வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் என்ன செய்கிறோம், இந்த தாவாவை செய்கிறோம். இதுதான் முதல்ல ஃபித்ரா சம்பந்தமாக நம்ம சொன்ன சில அடிப்படைகளான செய்தி. இப்போ கொஞ்சம் கேள்வி, என்ன கேள்வி என்று சொன்னால், அல்லாஹு மனிதன் நேர்வழி பெறுவதற்கு மனிதனை படைத்தது எதற்காக? அப்ப அந்த அல்லாஹ்வை வணங்க வேண்டிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு, அதாவது அதனுடைய ஏற்பாடு, அந்த அந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நிறைவேற்றுவதற்கு பொருத்தமான முறையிலே அல்லாஹ் என்ன ஏற்பாடுகளை எல்லாம் மனிதனுக்கு செய்திருக்கிறார், மூன்று விஷயத்தை நம்ம பேசணும். அது ஒரு முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், இது மூணுமே இந்த ஃபித்ரா என்ன செய்யும், இதை பார்த்தாலும் சரி இதை பார்த்தாலும் சரி உடனே கனெக்ஷன் ஆயிரும். ஏன் கனெக்ஷன் ஆகுது? ஏன்னா அல்லாஹ்வுடைய ஃபித்ரா அல்லாஹ்வுடைய படைப்பை பார்த்தா கனெக்ஷன் ஆயிரும். நம்ம தான் நினைச்சுக்கிறோம், என்ன நினைப்போம், இவன் படிச்சு பார்த்து புரியாம போயிருவான், நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. ஏன் அது நம்ம நினைக்கிற தப்புன்னு சொன்னா, இது யாருடைய ஃபித்ரா அங்க உள்ள இருக்குது, ரப்பு புறத்திலிருந்து உள்ள ஃபித்ரா அங்க இருக்குது, அது வேலை செய்யும். நீங்க அதை பத்தினா நம்மளுடைய ஏதாவது சிஸ்டம் வேலை செய்யாம போகும், ஆனா எது கட்டாயம் வேலை செய்யும், ரப்பிட்டு வந்த சிஸ்டம் வேலை செய்யும். அதை நம்ம உறுதியா நம்பலாம், நம்பி நம்ம என்ன செய்யலாம், நம்ம மெசேஜ் சொல்லலாம், நம்ம நம்பி தாவா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், அதனுடைய வேலையை செய்யும். கனெக்ஷன் ஆச்சுன்னு சொன்னா மாட்டிக்கணும். அதை மீறி சில பேர் என்ன செய்வான், இருந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன்னு மனவீச்சியை பின்பற்றினால் தவறான வீட்டுக்கு போயிடுவான், அது அவன் பிரச்சனை. இந்த அடிப்படை புரிந்து புரிஞ்சிச்சுல மூணு விஷயம். அப்ப ஃபித்ரா எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ரப்ப பத்தி அறிவு கொடுத்துருக்கான், ஒண்ணு நான் வழிகட்டேன்னு சொல்ல முடியாது, என்னை வழிகெடுத்தான்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிம்பிள். அதனுடைய விளக்கம் தான் அவங்க சொன்னாங்க, மொத்தம் வழிகெடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது, நானே கொஞ்சம் கேர்லெஸ் அப்படி போயிட்டேன் பாருன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் முடியாது. ஏன், அல்லாஹ் ரெண்டு பக்கமும் லாக் பண்ணிட்டான். அப்படி லாக் பண்ணதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவு ஸ்ட்ராங்கான முறையில் இந்த ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இப்படி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உறுதியான முறையில் இந்த ஏற்பாடு, இந்த நம்பிக்கை, இந்த கருத்து பதிவு ஆழமான முறையில் என்ன செய்யப்படுது, உள்ள ஸ்டாம்ப் படிச்சு வச்சிருக்குது. ஏன்னா ரப்புக்கு தான் அது தெரியும், அதனால தான் ரப்பு சொல்லுகிற இந்த அந்த வார்த்தையினுடைய வெயிட்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார். சரியா, இது ஓகே. இப்ப இந்த எண்ணத்தோட நம்ம ஒருத்தர் தாவா கடுக்கும் பொழுது நம்முடைய திங்கிங்கே வேற. இப்போ ஏன்னா அவன் ஆல்ரெடி முழு ஏற்பாடுல இருக்கிறான், நம்ம லேசா போய் டச் மட்டும் தான் பண்ணணும், தேவையில்லாம அங்கே போட்டு குழப்பிட விட, லைசா லேசா போய் டச் பண்ணி விட்டா என்ன நடக்கும், அது அழகா கனெக்ஷன் ஆயிரும், அது பாட்டுக்கு நேரான வீட்டுக்கு வந்துடும். நம்ம போய் தாவா பண்ண போறேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நேர இடத்துக்கு வரக்கூடியவனை வேற ஏதாவது ரூட்ல சுத்தி வர மாதிரி பண்ணிடக்கூடாது. இதை கவனமா இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட நம்ம சிம்பிளா தாவா செய்வோம், அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சிருவோம், தாவா செய்கிறேன் அடிப்படையில் கொஞ்சம் கடினமான சில சூழல்களை நம்ம உருவாக்கிடக்கூடாது. இதில் கவனமாக